கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றெடுக்கிற இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நாம் கூடான கோடி நன்றிகளை நாம் எடுத்துட்டு இன்றைய ஒரு பகுதிக்குள்ள நம்ம கலந்து செல்லலாம். அதற்கு முன்பதாக மறுபடியும் வேதம் வாசிப்பதற்கு விருப்பம் உள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம கடந்த வாரத்தில் இந்த புது சிருஷ்டியின் புத்தக படிப்புக்குள்ள நாம ஐந்தாவது பாடத்திற்குள்ளாக நாம நுழைந்திருக்கிறோம். அப்ப ஐந்தாவது பாடம் புது சிருஷ்டியினுடைய அமைப்பு. அந்த தலைப்புல புது சிருஷ்டி ஒரு அமைப்பாக தேவன் இந்த பூமியிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறார். அவங்க வந்துட்டு அவர்களுடைய முதலாவது உயிர்த்தெழுதல தான் ஒரு முழு அமைப்பாக உருவாக முடியும். ஆயினும் தேவன் இந்த பூமியில புது சிருஷ்டிகள் பூமியில இருக்கும் பொழுதே ஒரு தற்காலிகமான அமைப்பு போல அவங்க செயல்படுகிறத வசனங்களை கூர்ந்து கவனிச்சா நம்ம பார்க்க முடியும் என்று பார்த்தோம். எப்படி என்றால், அவர்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுதே ஒரே சிந்தையில கிறிஸ்துவினுடைய சிந்தையை தரிச்சு கொண்டு கிறிஸ்துவினுடைய சரீர அங்கங்களை இந்த பூமியின் எல்லா பக்கங்களையும் இருந்துட்டு அவங்க கூட்டி சேர்க்கிற அந்த ஒரு விஷயத்துல, அந்த ஒரு வேலையில எல்லாரும் வந்துட்டு ஒரே சிந்தையில இருப்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த பூமியில் இருக்கும் போதே ஒரு தற்காலிகமான அமைப்பாக செயல்படுவதை நாம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நாம இந்த தலைப்புல இரண்டாவது ஒரு பகுதிக்குள்ள போறோம். இந்த புது சிருஷ்டியின் அமைப்பு, அதனுடைய அஸ்திபாரம், அதனுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்கள் இந்த புது சிருஷ்டிக்கு, புது சிருஷ்டியின் அமைப்புக்கு ஒரு அஸ்திபாரமாக அவங்க இருக்கிறார். அப்போ இந்த புது சிருஷ்டியினுடைய அமைப்பின் அஸ்திபாரம் யார் அப்படி நம்ம வசனங்கள்ல பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், நம்முடைய ரட்சகராகிய கிறிஸ்து இயேசு. வசனம் படிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 3:11. ஆமாம் இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஒரு புது சிருஷ்டியின் அமைப்புக்கு அவர் அஸ்திபாரமாக இருக்கிறார். அதே சமயத்துல அவர் அஸ்திபாரமாக இருந்து கொண்டே தேவனுடைய முன் அறிந்ததின்படி அவருடைய சபைய தன்னிடத்தில் அவர் சேர்க்கிறது பார்க்கிறோம். அப்படி சேர்க்கும் பொழுது அந்த அஸ்திபாரத்தின் மேல, கிறிஸ்து தான் அஸ்திபாரமா இருக்கிறார், அந்த அஸ்திபாரத்தின் மேலே அவர் மேலும் சில கற்களை அங்க அழைக்கிறது பார்க்கிறோம். அவர்கள் தான் 12 அப்போஸ்தலர்கள். அப்ப இந்த 12 அப்போஸ்தலர்கள் இந்த புது சிருஷ்டியின் அமைப்புக்கு அஸ்திபார கற்களா இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், இவங்களுடைய செலக்ஷன் ஏதோ ஆக்சிடென்ட்ல நடக்கல. தேவன் இயேசு கிறிஸ்து ஏதோ போகும் போது ஏதோ வழியில பார்த்த 4 பேரை, வாங்க நீங்க என்னுடைய சீஷரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நடந்த ஒரு சம்பவமா இல்லாம தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படியே தான் இந்த 12 பேருடைய செலக்ஷன் தெரிந்து கொள்ளுதல் அங்க நடந்திருக்கிறது நம்ம உணரணும். எப்படின்னா, இப்போ இஸ்ரேலர்களுக்குள்ள அந்த 12 கோத்திரங்கள் இருந்தாங்க இல்லைங்களா? அந்த 12 கோத்திரங்கள் கூட தேவனுடைய திட்டத்துல சில முக்கியமான நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக அவருடைய சித்தத்தின்படி தான் அந்த 12 விசேஷமான கோத்திர ஜனங்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதே போலதான் இந்த 12 அப்போஸ்தலர்களும் கூட தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா சபைக்கு இவங்க தான் அஸ்திபார கற்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலக்ஷன் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்டா நடக்காம அது தேவனுடைய திட்டத்தின்படியே அங்க நடந்திருக்கிறது பார்க்கிறோம். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும், அந்த 12 பேர்ல ஒரே ஒருத்தர் மாத்திரம் தவறி போனார், யூதாஸ் காரியோத். ஆனா அவர் தவறி போவதும் கூட ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மீதி எல்லாரையும் வந்துட்டு அந்த அந்த யூதாஸ்னுடைய இடத்துக்கு கூட யார் பின்னால வந்து சேரார் பார்க்கிறோம், அப்போஸ்தல் பவுல். அப்ப இந்த 12 பேரையும் தேவன் அவர் முன் குறிச்சு அவருடைய திட்டத்தின் படியே தான் அங்க செலக்ட் பண்ணிருக்கிறது நம்ம அங்க பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 4 சுவிசேஷங்கள் நம்ம பார்த்து படிக்கும் பொழுது இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் இந்த புது சிருஷ்டியினுடைய அமைப்புக்கு, இந்த புது சிருஷ்டிகளுக்கு, கிறிஸ்து இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு அஸ்திபாரமாக இருக்க போறாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த 12 பேர் மேல இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட அக்கறை, அவங்களை அவர் எந்த வகையில பாதுகாத்து அவங்களை வழி நடத்தி அவங்கள ஆவிக்குரிய ஆகாரத்தினால போஷித்து இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம வசனங்கள்ல பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு அப்போஸ்தல் பேதுரு இல்லைங்களா, அவர் மேல கிறிஸ்து இயேசு எவ்வளோ அன்புடன் அவர் எந்த அவருடைய பலவீனங்கள் நடந்துட்டாலும் அவருக்காக என்ன பண்றார், ஆமா தேவன்கிட்ட அவர் விசேஷமான ஜபங்கள் ஏறெடுக்கிறார். நீ வந்துட்டு நீங்க தவறு செஞ்சுட்டாலும் உங்கள் விசுவாசம் கெட்டு போய் விடாத படிக்கு உனக்காக நான் என்ன பண்ணிடுக்கிறேன், தேவனிடத்துல நான் வேண்டுதல். ஒரு அப்போஸ்தல் மேல கிறிஸ்து இயேசு எந்த அளவுக்கு அக்கறை எடுக்கிறார், அந்த 12 பேரும் சும்மா அங்க இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணல. தேவனுடைய திட்டம், இவங்க தான் அந்த சபைக்கு ஒரு அஸ்திவாரமாவே இருக்க போறாங்க. அப்ப அந்த 12 பேர் மேல எவ்வளவு அக்கறை எடுத்திருக்கிறார். அதே போல நம்ம பார்க்கிறோம் டப்டிங் தாமஸ் இல்லைங்களா, தோமா சந்தேகப்பட்டுட்டே இருக்கும் பொழுது அவருடைய சந்தேகம் கிளியர் ஆகணுங்கிறதுக்காக அவர் எதிர்பார்த்தபடி அவருக்கு முன்னால இயேசு கிறிஸ்து தோன்றி என்ன பண்றார், புரியுதுங்களா? அப்ப அதெல்லாம் என்ன விஷயம் குறைக்குது, அங்க என்ன ஏன் வந்துட்டு அங்க தோமா மேல அவ்வளவு முக்கியமான கவனம் செலுத்தணும். அப்ப கிறிஸ்து இயேசு அந்த 12 பேரையும் தேவனுடைய திட்டத்தின்படியே தெரிந்தெடுத்து அவங்களை அந்த விசுவாசத்துல அங்க அவங்களை வழி நடத்துன்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அது இந்த 12 பேரை அங்க தேர்ந்தெடுக்கிறது நம்ம பார்க்கும் பொழுது அதுல அந்த யூதாஸ் மாத்திரம் தவறி போகிறார். ஆனா அந்த யூதாஸ்க்கு பதிலாக தேவனாலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா அப்போஸ்தல் பவுல் வரார் என்று சொல்லும் பொழுது அதுலயும் கூட எந்த சந்தேகமும் இல்ல. அப்போஸ்தல் பவுல் ஒரு அப்போஸ்தலனா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அப்போஸ்தல் பவுல் ஒரு பவர்ஃபுல் அப்போஸ்தல் ஆகிறார் இல்லைங்களா. அஸ்னா நீங்க படிச்சீங்கன்னா கலாத்தியர் 1:15 2 Corinthians 11:5 படிக்கலாம். நீங்க முதல்ல கலாத்தியர் 1:15 அப்போஸ்தல் பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் படிக்கலாம். கலாத்தியர் 1:15 போதும் இல்லைங்களா. அப்போ தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்துட்டே என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனம் நீங்க போனீங்க 2 Corinthians 11:5 பாருங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் என்று நீங்க சொல்லும் பொழுது ஏன்னா இங்க அப்போஸ்தல் பவுலினுடைய அப்போஸ்தல்ஷிப் அப்படின்னா அவர் ஒரு அப்போஸ்தலன் என்கிற அந்த ஒரு உண்மை முதலாவது காலத்தின் சபையிலேயே கேள்விக்குறிவாயிடுச்சு. நிறைய பேர் அப்போஸ்தல் பவுல் என்ன ஏற்றுக்கொள்ளல, ஒரு அப்போஸ்தலன் ஏற்றுக்கொள்ளல. அப்போ தன்னுடைய அப்போஸ்தலன் என்கிற அந்த ஒரு நிலைமையவே சந்தேகிக்கப்படும் பொழுது ப்ரூவ் பண்றார் எப்படின்னா நீங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறவங்களை விட நான் எந்த விதத்திலையும் குறைந்தவன் இல்லை, எந்த விதத்திலையும் நான் குறைந்தவன் இல்லை அப்படி சொல்றார் இல்லைங்களா. அப்ப இதுல என்னன்னா அப்போ ஒருத்தர் தவறி போயிட்டார் 12 பேர்ல, அந்த ஒரு இடத்துக்கு தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரமாக பவுல் அப்போஸ்தலன் ஆகிறார். அப்ப இந்த 12 பேரையும் தேவன் விசேஷமான காரணங்களுக்காக அவர் முன்குறிச்சு தெரிஞ்சு கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆக்சிடென்டல் இல்ல, ஏனோ தானோன்னு அந்த செலெக்ஷன் நடக்கல, மாறாக இவர்கள் தான் அஸ்திபாரம் சொல்லும் பொழுது அஸ்திபாரம் ரொம்ப ஸ்திரமா இருக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்களை எல்லா விதத்திலையும் தேவனே தேர்ந்தெடுக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை நாம் ஏன் இங்க சொல்லணும், அந்த அப்போஸ்தலர்கள் அல்லது அஸ்திபாரம் சபைக்கு இந்த 12 பேர் தான், இதை ஏன் நம்ம ஒரு பாயிண்டா இங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப பெயர் சபை அமைப்புகளை நம்ம பார்க்கிறோம், ரோமன் கத்தோலிக்ஸ் அப்புறம் அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து புராட்டஸ்டன்டனுடைய தலைமையகம் இல்லைங்களா, அவங்கள் அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் மாத்திரம் இல்ல, அதற்கு அப்புறமும் கூட அநேகர் அப்போஸ்தலர்களுக்கு இணையாக ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, அப்போஸ்தலர்களுக்கு இணையாக உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க, அப்போஸ்தலர்களுக்கு இணையாக அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, நிருபங்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் மாத்திரம் அல்ல இன்னும் கூட வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்கள் தங்கள்ல கூட சிலர் என்னன்னு சொல்லிக்கிறாங்க அப்போஸ்தல்னு போட்டு அந்த முன்னாடி பேருக்கு முன்னாடி எல்லாம் போட்டு சேர்க்கறது பார்க்கணும். ஆனா இது நாம அங்கீகரிக்கவே முடியாது, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது, அதுக்கு மேல ஒருத்தர் இல்லவே இல்லை. இது எப்படி நாம ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் நாம எல்லாம் பார்த்தோம், 21 அதிகாரத்துல ஒரு நகரம் பரலோகத்துல இருந்துட்டு இறங்கி வருது புதிய எருசலேம். அப்ப அந்த புதிய எருசலேம் அப்போ இனி 1000 வருட அரசாட்சியில ஆளப்போகிற அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு அடையாளமா இருக்கு, அந்த ராஜ்யத்துக்கு சபைக்கு ஒரு அடையாளமா இருக்கிறான். அப்ப பார்க்கும் போது அந்த புதிய எருசலேமுக்கு அஸ்திபார கற்கள் எத்தனை இருந்துச்சு பாக்குறோம், 12 அஸ்திபாரம். அந்த 12 அஸ்திபார கற்கள்ல யாருடைய பேர் எழுதி இருந்துச்சு பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய பேர் எழுதி. அப்போ அந்த சிட்டி நியூ ஜெருசலேம் புதிய நகரம் புதிய எருசலேம் சொல்லும் பொழுது அது அந்த 1000 வருட அரசாட்சி ஆளப்போகிற அந்த ராஜ்யத்துக்கு அடையாளமா இருக்கும் பொழுது அதனுடைய அஸ்திபாரம் எத்தனை பார்க்கிறோம், 12 தான், 12 பேரும் அப்போஸ்தலர்கள் தான் சொல்லும் பொழுது ரொம்ப கிளியரா இங்க ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஒருவேளை ரோமன் கத்தோலிக்கர் இல்லாட்டி புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள்ல இன்னும் கூட தங்களுக்கு மத்தியில சில அப்போஸ்தலர்கள் வந்துட்டு இருக்கிறா நினைக்கிறான், அவனா அப்படி எல்லாம் இல்லை இல்லைங்களா. அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான், அதை கிறிஸ்து இயேசு அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவங்களை தவிர வேற யாராவது தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிட்டா அவங்களை பத்தி நாம 2 Corinthians 11:13 நம்ம பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் அவ்வளவுதான். இந்த 12 பேரை தவிர சகோதர சகோதரிகளே யாரேனும் தங்களை அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவர்கள் தேவனுடைய பார்வையில கல்ல அப்போஸ்தலர்கள், ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான். அந்த சபை அஸ்திவாரம் 12 கற்கள் தான். அப்ப அவங்களுக்கு மேல கூட நமக்கு அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைன்னா, இந்த 12 அப்போஸ்தலரே இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் சபையை வழி நடத்துவதற்கு போதுமானவங்களா இருக்கிறாங்க. ஒரு வகையில சொல்லும் பொழுது 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள். அவங்க இன்னும் கூட நம்மோட ஜீவனோட ஜீவித்துட்டு தான் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, அவர்கள் மூலம் தேவன் தந்துட்ட விஷயம், ரகசியம், போதனைகள், அவங்களுடைய நிருபங்கள் இன்னும் நம்முடைய மத்தியில இருக்குதே, தேவனுடைய வேதம் என்கிற வகையில். அப்ப அவங்களுடைய போதனைகள் இன்னுமே அந்த கடைசி சபை அங்கம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம், வழி நடத்திட்டு இருக்கும். போதும், இந்த 12 அஸ்திபாரம் சபைக்கு போதும், சபை நிறைவடைகிற வரைக்கும் இவங்களுடைய போதனை போதும், இவங்க மூல தேவன் வெளிப்படுத்தின விஷயங்கள் போகும், அதுக்கு மேல நமக்கு எதுவுமே தேவையில்லை. அப்ப அதனால இன்னொரு அப்போஸ்தலர் எக்ஸ்ட்ராவா தேவையில்லை. அது தேவன் தெரிஞ்சுட்டே இருந்துட்டு தான் அவருடைய திட்டத்துல அந்த நம்பர் வந்துட்டு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வைக்கிறார். அப்போஸ்தலர்கள், அஸ்திபார கற்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 12 பேர் தான். அப்ப இவர்கள் வந்துட்டு என்னெல்லாம் உபதேசிச்சாங்களோ அதுவே ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு போதும் கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு. அப்போஸ்தல் பவுர் ஒரு இடத்துல சொல்ல போது சொல்றாரு, அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 20:27, அதாவது நான் தேவன் எனக்கு என்னெல்லாம் சொல்ல சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் ஒன்றையும் மறைக்காம நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். வசன படி அப்போஸ்தல் 20:26 படிங்க, 26 தமிழ்ல 26. பாருங்க, தேவனுடைய ஆலோசனை இல்ல, ஒன்றையும் நான் மறைச்சு வைக்கல, எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிடுக்கிறேன்னா போதும். இந்த அப்போஸ்தலர்களுடைய அந்த நிருபங்களே சபையை வழி நடத்துறதுக்கு போதும். அப்ப இவங்களுடைய செலக்ஷன் கர்த்தர் இயேசு செய்யும் பொழுது அது சாதாரணமா அவர் செய்யல இல்லைங்களா. அப்போ அவரு ஞானஸ்தானம் எடுத்துட்டு 40 வனாந்தரத்துக்கு போறார். அங்க போய் தேவனுடைய திட்டம், தன்னை பற்றி, தன்னுடைய பலியை பற்றி என்ன மாதிரி இருக்குதுன்னு தேவனிடத்துல நேரடியா தியானிக்க போறார். அப்போ தியானிச்சுட்டு வந்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், அங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில பிரசங்கிக்கிறார். அப்ப இப்ப அவர் பிரசங்கிக்கும் பொழுது இவரு கிட்ட நிறைய சீஷர்கள் வராங்க. சீஷர்கள் நிறைய பேர்னா அவருடைய உபதேசங்களை கேட்கறது. அப்படி வந்த சீஷர்கள் கூட்டத்துலதான் சில பேரை அவர் என்ன பண்றார், 12 பேரா அவங்களை தெரிந்தெடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இவங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் இயேசு பார்த்துட்டீங்கன்னா முந்தின நாள் நைட் போயிட்டு தேவன்கிட்ட முழுவதும் ஜெபம் பண்றார், எப்படி என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றணும், அதே சமயத்துல என்னுடைய சபைக்கு நான் அஸ்திபார கற்கள் நான் செலக்ட் பண்ணணும், அவங்களை நான் எப்படி தெரிந்து கொள்வது, தேவன்கிட்ட முழு சஜஷன் கேட்கிறார், வழி நடத்தல் கேட்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு நைட் முழுக்க தேவனிடத்துல நேரடியா ஜெபத்துல அறிவுரை கேட்டுட்டு தேவனுடைய வழி நடத்துதலின் படி அடுத்த நாள் காலையில போயிட்டு பார்க்கிறோம். ஏற்கனவே இவர் பிரசங்கிச்சிருக்கிறாரு, அந்த பிரசங்கத்தை கேட்டு அவருடைய அவரை பின்பற்றி கொண்டிருக்கிற அநேகர்ல சிலரை, ஒரு 12 பேரை பர்டிகுலரா கர்த்தர் இயேசு அங்க செலக்ட் பண்றார். இந்த விஷயங்கள்லாம் நீங்க லூக்கால 6:13-16 வரைக்கும் நீங்க பாருங்க. அதுக்கு முந்தின வசனம் படி, ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்றார். அப்புறம் பாருங்க கீழே வசனம் படி இல்லைங்களா. அப்போ இந்த செலக்ஷன் நம்ம பார்க்கிறோம், இந்த அஸ்திபார கற்களினுடைய தேர்ந்தெடுத்தல் கர்த்தர் இயேசு தேவனுடைய முழு வழிநடத்தல் படி அங்க செய்கிறார். சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா. அப்ப இந்த இவங்களை செலக்ட் பண்ணும் போது கூட நம்ம கவனிச்சோம்னா, இந்த 12 பேரும் ஏதோ கல்வியில கல்விமான்கள் இல்ல, ஞானிகள் இல்ல. இந்த அப்போஸ்தலர்களுடைய செலக்ஷன் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய செலக்ஷனுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது. நாம தேவன் பார்வையில் எப்படி இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தர் இயேசு 12 அஸ்திபார கற்களை செலக்ட் பண்ணும் பொழுது அவர் ஏதோ பெரிய விஷயத்தை அவங்க கிட்ட எதிர்பார்க்கல. அவர் செலக்ட் பண்ணும் பொழுது அதிகமா மீன் பிடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிட்டார், செலக்ட் பண்ணிட்டார். 7 பேர் மீன் பிடிக்கிறவங்க 12 பேர்ல. அப்ப மீன் பிடிக்கிறவர்களுடைய நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். ஜனங்களே ரொம்ப 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 அறிவுல, ஞானத்துல, உலகத்தின் காரியங்கள ரொம்ப குறைவான ஜனங்கள் தான். அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷரா வந்துட்டு தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இன்னைக்கு இது நமக்கு ஒரு பாடமா கூட இருக்குது இல்லைங்களா. அந்த வசனம் நீங்க படிக்கலாம், இந்த அப்போஸ்தலர்கள் பத்தி. அப்போஸ்தல 4:13. அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 4. ஆமாம் இல்லைங்களா. அப்போ அந்த 2 பேரும் பேசுகிற விஷயத்தை அவங்களா பாக்குறாங்க. இவங்க வந்துட்டு பேதைகள், படிப்பறிவே இல்லாதவங்க. அப்ப அவங்களுடைய சர்டிபிகேட் என்ன சொல்லுதுன்னா, இந்த அஸ்திபார கற்கள் கர்த்தர் இயேசு செலக்ட் பண்ணும் பொழுது ரொம்ப சிறிய ஜனங்களை தான் அவர் அங்க தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஏன் இன்னைக்கு நமக்கு ஒரு பாடமா இருக்குன்னா, இன்னைக்கு நம்மில அநேகருக்கு நிறைய டைம் சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம் வந்துடும்னா, இந்த அழைப்பு ரொம்ப உன்னதமான அழைப்பு, ரொம்ப கஷ்டமான ஒரு வாசல், கஷ்டமான ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மிடத்துல ஒண்ணும் இல்லையே, நாம தேவனுக்கு என்ன செஞ்சிட முடியும், மருதுங்களா இல்லையா, வெளிப்படுத்துறோமா இல்லையா நாம். ஆனா நம்ம அப்படி ஒருவேளை நம்ம நினைச்சிருந்தோம்னா, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளை, நம்ம இடத்துல சில காரியங்கள் இருக்கு, நம்மளால இந்த ஓட்டத்துல ஓட முடியும், அதற்கு ஏதோ ஒரு வகையில தேவன் கண்கள்ல கிருபை கிடைச்சினால்தான் இந்த அழைப்பு இன்னைக்கு இங்க உட்காந்துருக்க ஒரு ஒரு இடத்துலயும் வந்திருக்கு. அனாவசியமா வராது இந்த அழைப்பு. தேவன் ஒருத்தர கை வச்சு கூப்பிடறாருன்னா அதுல நோக்கம் இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லாம ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்டுட்டு நம்முடைய இயலாமை இல்லைங்களா, நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு தாழ்ந்து ரெண்டு தாழ்ந்து நம்ம புரிஞ்சு கொள்ளாம நம்மளால முடியுமா, அந்த டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம், சாத்தான் பயன்படுத்துற ஒரு கருவி அந்த சந்தேகம் நமக்குள்ள கொடுப்பார். நம்மளால இது முடியுமா, ஒர்த்தினஸ் பத்தி சந்தேகம் வந்துட்டே இருக்கும் நமக்குள்ள. அப்ப என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிடுவோம்னா, ஒரு ஒரு பேக் ஆயிடுவோம், பேக் ஆயிடுவோம் எல்லா விஷயத்திலயும். ஒரு உற்சாக மனதுல தேவன் மேல முழு நம்பிக்கையோட நம்ம ஈடுபாடு காண்பிக்காமல், ஏன்னா வசனம் இருக்குது, உங்களுடைய முழு இருதயத்தோடும் அது பண்றீங்களா இல்லையான்னு சிம்பிளா தெரிஞ்சிடும். சபை மத்தியில நம்முடைய நடவடிக்கைகள் தெரிஞ்சிடும். அந்த முழு ஆத்மா முழு இருதயத்தோட நம்ம சேருகிறோமா. ஏன்னா இந்த மாதிரி சில சந்தேகங்கள் நம்மளை வந்துட்டு தேவன் காரியத்துல தேவன் சித்தத்தை நிறைவேற்ற விடாம நம்மளை ஒரு பின்னான நிலைக்கு கொண்டு வரும். அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம இன்னைக்கு இந்த அப்போஸ்தலர்களுடைய செலக்ஷனை கர்த்தர் இயேசு எப்படி செஞ்சிருக்கிறார் நம்ம காண்பிக்கிறோம். 12 பேரும் ஏதோ ஞானிகள் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான் நம்ம ஞானி சொல்லலாம், அப்போஸ்தல் பவுல். அவரை தவிர மீது எல்லாரும் ரொம்ப சாதாரண சின்னங்கள், 7 பேர் மீன் பிடிக்கிறவங்க தான். இவங்களை தான் கர்த்தர் இயேசு தெரிந்து கொண்டாரு. அவருக்கு தெரியும், இவர்கள் போதும், சுவிசேஷ யுகம் முழுவதும் என்னுடைய சபையை வழி நடத்துறதுக்கு இவங்கள் போதும். தேவனுக்கு தெரியும், அவருடைய பலன் மேல அவருக்கு நம்பிக்கை, என்னுடைய பலம் வச்சுட்டு இந்த பலவீனமானவங்களை நான் பயன்படுத்துவேன், அஸ்திபார கற்கலாம். அப்போ இன்னைக்கு நாம கூட ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது ஒரு வருத்தங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம இதை நாம் நினைவு கூறணும். கர்த்தர் வந்துட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஆகிட்டோம், பிதாவாகி தேவன் ஆகிட்டோம், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்கனால எல்லா விதத்திலையும் நம்மை வழி நம்மை கொண்டு எல்லா ஜனங்களையும் வழி நடத்த முடியும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த 12 பேர்கிட்ட தேவன், அதாவது இயேசு கிறிஸ்துவ, 12 பேரையும் செலெக்ஷன் பண்ணும் போது எந்த அடிப்படையில தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு என்ன ஆதாரமும் இல்லை, சரிங்களா. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, தேவன் கிட்ட ஜபம் பண்ணும் போது தன்னுடைய ஜபத்தை என்ன சொல்றாருன்னா, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள். அப்ப இங்க செலக்ஷன் டைரக்டா யார் பண்ணிருக்கிறார், பிதா தான் பண்ணிருக்கிறார். சரி, அப்ப பிதா வந்துட்டு என்ன அடிப்படையில 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்து கொண்டார், என்ன தகுதி எதிர்பார்த்தார், அதுவும் நமக்கு தெரியல. அப்ப இந்த 12 அப்போஸ்தலர்கள் கிட்ட என்னதான் இருந்துச்சு, அவங்க அப்போஸ்தலர்களா தேவனால தெரிந்து கொள்ளப்படுவதற்குன்னா, நமக்கு சரியா பைபிள்ல நமக்கு சொல்லப்படல. ஆனாலும் அவங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது சில குணலட்சணங்கள் தேவன் அவங்களை தெரிந்து கொள்வதற்கு அவங்களிடத்துல இருந்தது. என்ன குணலட்சணம்னா, 12 பேரும் தாழ்மையான இருதயம் படைச்சவங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா டிசைபிள் இல்லாட்டி ஷீஷர்னா யார், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தை. ஒரு சீஷன்னா யார்னா, ஒரு டிசைபிள்னா யார்னா, கற்றுக்கொள்ளக்கூடியவர். அவர் தான் யாரு, சீஷர். அப்போ கற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு கற்றுக்கொள்வதற்கு ஒரு குணலட்சணம் ஒருவரிடத்திலையும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த குணலட்சணம்னா தாழ்மை வேணும். பாருங்க, அப்ப இந்த சீஷர்கள் ஆகணும்னா, கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா கிறிஸ்து இயேசுவை பின்பற்றணும்னா, அதற்கு தேவை முதல் குணலட்சணம் தாழ்மை. இது எல்லாருக்கிட்டே இருந்துச்சு, யார்கிட்ட, அந்த 12 அப்போஸ்தலர்கள் கிட்ட. இது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இவர்கள் வந்துட்டு சாதாரண ஜனங்கள் தான், இவர்கள் வந்து ஞானிகள் கிடையாது, இவர்கள் படிச்ச மேதாவிகள் கிடையாது. ஆனாலும் பிரதர் அருமையா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இந்த 12 அப்போஸ்தலர்கள் படிப்பறிவுல கம்மி, பெரிய ஞானவான்கள் கிடையாது, செல்வந்தர்கள் கிடையாது, அதிகாரிகள் கிடையாது, ரொம்ப சாதாரண ஜனங்கள் தான். ஆனாலும் அவங்களுடைய குணலட்சணம் பார்க்கும் பொழுது, நான் அந்த இங்கிலீஷ்ல படிச்சு சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். எப்படின்னா, அன்டப்டட்லி பாருங்க, டு லீட் அடிஷனலி டு ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர், டிட்டர்மினேஷன், பெர்சவரன்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இந்த 12 பேரும் ஞானிகள் இல்ல, ஆனாலும் கூட அவங்க குணலட்சணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் சொல்றார். புரியுதுங்களா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குணலட்சணம் ரொம்ப ஸ்திரமான குணலட்சணம். வைராக்கியம்னா வைராக்கியம், தெளிந்த புத்தியா இருக்கும்னா தெளிந்த புத்தியா இருப்பாங்க. தெளிந்த புத்தி, தெளிந்த புத்திக்கும் பரிசுத்தாவி தரக்கூடிய தெளிந்த புத்திக்கும் இந்த உலகத்தின் கல்வி தரக்கூடிய புத்திக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போஸ்தலர்கள் கிட்ட அந்த உலகத்தின் ஞானம் இல்ல, உலகத்தின் படி செல்வம் இல்ல, ஆனா பரிசுத்த ஆவி கொடுக்கக்கூடிய அந்த தெளிந்த புத்தி இருந்துச்சு. அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி தந்துட்ட குணலட்சணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர், ரொம்ப எப்படி சொல்றது நம்ம ஃபீபிள் இல்ல, ஃபீபிள்னா என்ன சொல்றதுன்னா சும்மா பலவீனமான குணலட்சணம் கொடுத்தவங்க இல்ல அவங்க, புரியுதுங்களா? பலவீனமான குணலட்சணங்கள்லாம் சந்தேகம் சரிங்களா, அப்புறம் சுய சுய என்ன சொல்லலாம், சுய இரக்கம் இல்லைங்களா. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் தான் ரொம்ப பலவீனமான குணலட்சணம் சபைகளுக்குள்ள வரலாம், சபை அங்கங்களுக்குள்ள வரலாம். என்னைக்குமே சுய இரக்கம் பாராட்டுவாங்க. சுய இரக்கம்னா தன் நிலைமை பற்றி தாங்களே ரொம்ப இறக்கப்பட்டுட்டு மற்றவர்களும் தங்கள் மேல இரக்கம் காண்பிக்கணும்னு நினைப்பாங்க. இங்க உங்களுக்கு நமக்கு தேவன் கொடுக்குற அந்த ஒரு சின்ன ஒரு அடையாளம், ஒரு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா 12 அப்போஸ்தலர்கள் நீங்க பாருங்க, அவங்கக்கிட்ட என்ன விசேஷமா இருந்துச்சு தேவன் பார்த்தார், அவங்க என்ன என்ன குவாலிட்டி இருந்தனால அவங்க அப்போஸ்தலர்களா தேவன் தெரிந்து கொண்டார். ஒண்ணும் இல்ல, சாதாரண ஜனங்கள். இன்னும் கூட ஓபனா சொல்லணும்னா நமக்கு வந்துட்டு இன்னைக்கு இங்க இந்த லைன்ல சொல்லிட்டாரு, அவர்கள் வந்துட்டு அதாவது கல்வியில் கல்வி அறிவு படைத்தவர்கள் அல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த வார்த்தையை நமக்கு சொல்ல முடியுமா இன்னைக்கு? அப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு கிருபை நமக்கு அதிகமா தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த பாயிண்ட் நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ஆனா இது ஏன் நம்ம பயன்படுத்திக்கணும் சகோதர சகோதரி? இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு போதனையில நமக்கு என்ன ஒரு ஒரு அறிவுறுத்துதல் இருக்குதா நாம் தெரிஞ்சுக்கணும். சில சமயங்கள்ல தாழ்வு மனப்பான்மை, சில சமயங்கள்ல முழு மனசுல முழு உற்சாகத்துல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாம நம்முடைய நிலைமையை நாமளே சந்தேகப்பட்டுட்டு நாம வந்துட்டு நம்முடைய பொருத்தனை நிறைவேற்ற தாமதப்படுத்திட்டு ஒருவேளை அப்படி இருப்போமாகில் நமக்கு 12 அப்போஸ்தலர்களை தேவன் தெரிந்து கொண்ட விதம், அவங்களை வழி நடத்தின விதம், அவர்கள் தேவன் சித்தத்தை செய்து முடிச்ச விதம், இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு படிப்பணியா இருக்கு, நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்போ தேவன் இவங்களை விசேஷமா தெரிந்து கொண்டு அங்க வழி நடத்திருந்து எல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமை தான் அவங்களுக்குள்ள செயல்பட்டுச்சு. அவங்க மாம்சத்தின்படி பலவீனர்களா இருந்தாங்க, ஆனாலும் அந்த தேவன் பயன்படுத்தக்கூடிய கருவிகளா இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட அந்த தாழ்மை இருந்துச்சு, தேவன் மேல் விசுவாசம் காண்பிச்சாங்க போக போக, அந்த குவாலிட்டிஸ் இருந்துச்சு. சரி, இப்ப இந்த அப்போஸ்தலர்களுடைய அதிகாரம், இவங்களுக்கு தேவன் என்ன மாதிரி அதிகாரம் கொடுத்தார்? இவர்கள் தான் 12 அஸ்திபார கற்கள், சபைக்கு இவங்க தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ். ஆனா இப்படி விசேஷமான ஒரு ஸ்தானத்துக்கு அழைக்கப்பட்ட இந்த 12 பேருக்கும் தேவன் என்ன அதிகாரத்தில் அவங்களை அனுப்பினார், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன அப்படின்னா, வேதத்தில் நாம எங்க போய் தேடி பார்த்தாலும் இந்த 12 அப்போஸ்தலர்கள் தேவன் வந்துட்டு என்னுடைய ஜனங்கள் மேல நீங்கள் அதிகாரிகளா, அதிகாரம் படைச்சவங்களா, அதிகாரம் செலுத்துகிறவர்களா இருங்கன்னு சொல்லி எங்கேயுமே வசனம் இல்லை. 12 பேரும் அந்த அஸ்திபார கற்கள் தான், ஆனா தேவன் அவருடைய ஜனங்கள் மேல இவங்களுக்கு என்ன கொடுக்கல, அதிகாரம் அங்க கொடுக்கல. அதே சமயத்துல எப்படி மற்ற விசுவாசிகள் எல்லாம் இருக்கிறாங்களோ கிறிஸ்துவுக்குள்ள, அதே ஒரு விசுவாசிகள் கூட்டத்தில் இவங்களும் எப்படித்தான் கருதப்பட்டாங்க, தேவனால ஒரு விசுவாசிகளாத்தான் கருதப்பட்டாங்க. இவர்கள் சொல்லிருக்கலாம் நிறைய பேருக்கு உபதேசம் சரிங்களா, ஆனா அந்த உபதேசம் பெற்றவர்களுக்கு கூட இவங்களும் எப்படித்தான் தங்களை நினைத்துக் கொண்டாங்க, நாங்களும் இதே ஓட்டத்துல உங்களோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் அப்படித்தான் தங்களை சொல்லிக் கொண்டாங்க. மாறாக இந்த சபையின் மேல சீஷர்கள் மேல எந்த அதிகாரத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளல, இல்லாட்டி எந்த ஒரு பட்டப்பேரும் தங்களுக்கு அவங்க என்ன பண்ணிக்கொள்ளல, சூட்டிக்கொள்ளல. ரொம்ப சாதாரணமா எல்லா ஜனங்களுடையும் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் சகோதரன் என்று தான் அவங்க அங்க சொல்லிக்கிட்டது நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், 12 அப்போஸ்தலர்கள் அஸ்திபார கற்கள், ஆனா அவங்களுக்கே கிறிஸ்துவின் சபையின் மேல என்ன கிடையாது, புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்துருக்கோம், அந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகார விரும்பிகள் சபைக்குள் வருவாங்க. சபைக்குள்ள அப்படி இருந்தாங்கன்னா அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், தேவன் வெறுக்கிற விஷயம், அந்த அதிகார விரும்புற ஒரு விஷயம் சரிங்களா, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ற விஷயம். கர்த்தருடைய சபையில் இல்ல, கர்த்தருடைய சபையில 12 அஸ்திபார கற்களும் சகோதரர்கள் தான். ஆனா அப்போஸ்தலர்களுக்கு கிளியரா தெரியும் இது ஒரே சபை, இது ஒரு சரீரம், இந்த ஒரு சரீரத்திற்கும் தலை ஒன்னு தான், அந்த தலை யாரு தான், கிறிஸ்து தான். அந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்தாங்க யாரு, அப்போஸ்தலர்கள். அதே சமயத்துல தங்களோட சகோதர சகோதரிகளை இருக்கிற மற்றவங்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணத்தை தங்களுடைய தாழ்மையின் மூலம் தேவனிடத்துல அவங்க தங்களை ஒடுக்கி அவருடைய கைக்குள்ள வச்சுக்கிட்ட விதம் இதெல்லாம், இதன் மூலம் எல்லாம் மற்றவங்களுக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை கொடுத்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தர் பிரவேசிக்கணும்னா குழந்தை போல இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமா, அப்ப இந்த அப்போஸ்தலிக் கமிஷன் நம்ம பார்க்கும் பொழுது சகோதர சகோதரி இந்த இவங்களை தேவன் என்ன அதிகாரத்தில் இவங்களை இந்த சபையின் மேல அஸ்திபார கற்களா வச்சாங்கன்னா, இவர்கள் செய்ய வேண்டிய ஊழியம் வந்து இவங்க அழைக்கப்பட்ட விதம் வந்துட்டு ஒரு ஊழியம் செய்யறதுக்காகத்தான். அதான் நான் என்ன சொன்னா, தேர் கமிஷன் வாஸ் ஒன் ஆஃப் சர்வீஸ். அவங்களை தேவன் அனுப்புனாரு எதற்காகனா ஊழியம் செய்யறதுக்கு, ஆளுகை செய்யறதுக்கு அல்ல. அப்ப கிறிஸ்துவின் சபையில இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும், கூர்ந்து கவனிக்கணும். எந்த எக்லீஷா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் நம்ம நல்லா கண்டுபிடிக்கணும். அந்த எக்லீஷாவுக்கு தலை கிறிஸ்துவா இல்ல அந்த இடத்துல வேற ஒரு மாம்சத்தில் இருக்கிறவர் இருக்கிறாரா, சரிங்களா, புரியுதுங்களா? அப்படின்னா மற்ற சகோதர சகோதரிகளின் மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்ல. கிறிஸ்துவின் சபைக்கு கிறிஸ்துவ தான் தலை. எத்தனை சபை இருந்துட்டாலும் சரி, எத்தனை சபைகள் சேர்ந்து நடந்துட்டாலும் சரி, தலை கிறிஸ்து இயேசு தான். அப்ப மீதி எல்லாருமே எப்படித்தான் வழி நடத்தப்படணும், எப்படித்தான் தங்களை இணைச்சு கொள்ளணும் அப்படின்னா, சகோதரர்கள் என்கிற அந்த ஒரே நம்பிக்கையில, அந்த ஒரே துணியில தான் அவங்க தங்களை வந்துட்டு இணைத்துக் கொள்ளணும். அப்போ அந்த அதிகாரம் கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ள அங்க இல்ல, நம்ம அங்க பார்க்கிறோம், சரிங்களா? அப்போ இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு தேவன் நம்ம பார்க்கும் பொழுது விசேஷமான சில பவர்ஸ் கொடுத்திருந்தார் இந்த 12 பேருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம பார்க்கிறோம் 12 பேருக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு 70 பேர் என்ன பண்ணார், சீஷர்களா தேர்ந்தெடுத்து அவங்களை என்ன பண்ணார், அவங்களையும் பூமி அந்த போயிட்டு அந்த சுவிசேஷத்தின் மேலைய அங்க செய்ய சொன்னார், சரிங்களா? அப்ப நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா 12 பேர் முதல்ல போறாங்க, போயிட்டு அவங்க வந்துட்டு இந்த சுவிசேஷ ஊழியம் செய்யறாங்க. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 70 பேரை கூட கர்த்தர் அனுப்புறாரு சொல்லும்போது இங்க என்ன விஷயம் தெரியுதுன்னா, இதன் மூலம் 12 அப்போஸ்தலருக்கு தாங்கள் ஏதோ ஒரு பெரிய வேலை செய்யறோம் அப்படிங்கிற அந்த மேட்டிமையின் குணம் வந்து விடாதபடிக்கு ஒரு வழி செய்யறார். என்னன்னா, அப்போஸ்தலர்கள் 12 பேர் என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலையை செய்யற, இது நடக்கிறதெல்லாம் பெந்திகோஸ்ட் நாளுக்கு முன்னால. அப்ப நாம 12 பேரை தான் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது மேட்டுமை எண்ணம் வந்துடக்கூடாது. அப்ப என்ன பண்றாருன்னா, அதே வேலையை செய்யறதுக்கு இன்னொரு 70 பேர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. அப்ப அவங்க வழி நடத்துற விதமெல்லாம் பார்க்கிறோம், சரிங்களா? ஆனாலும் கூட நம்ம இந்த 12 பேரும் அந்த 70 பேரும் 12 பேரும் ஈக்குவல் நம்ம சொல்லிட முடியாது, இல்லைங்களா? அப்ப பெந்திகோஸ்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம் இந்த 12 பேருக்கு மேல விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் அங்க கர்த்தர் இயேசு தரார் அந்த பரிசுத்தாவின் மூலம். என்னன்னா, இவங்களுக்கு சில ஆவியின் வரங்கள் தேவன் கொடுக்கிறாரு பரிசுத்த ஆவியின் மூலம். அப்ப அந்த ஆவியின் வரங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இவர்கள் யார் மேலையாவது கை வச்சு ஜபித்தாங்கன்னா அவங்க கூட என்ன செய்யலாம், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யலாம், புரியுதுங்களா? அதாவது ஏதாவது தங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை இன்னொருத்தர் மேல அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்பர் பண்ணலாம், கை வச்சு ஜெபிச்சா அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் தான் அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு வரம் இருந்துச்சு. அவங்க யார் மேலேயாவது கை வச்சு ஜெபிச்சா அந்த வரம் அவங்க பெற்றுக்கொள்வாங்க, சரிங்களா? ஆனா மற்றவங்களுக்கு யாருக்கும் இந்த ஒரு அதிகாரம் அங்க கொடுக்கல. இதுல எல்லாம் என்ன தெரியுதுன்னா, அந்த 12 பேரை அங்க இயேசு கிறிஸ்து விசேஷமா வழி நடத்துறது நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இந்த புது சிருஷ்டியின் அமைப்புக்கு நம்ம பார்க்கும் பொழுது அந்த 12 அஸ்திபார கற்களை ரொம்ப தெளிவா தேவன் அங்க தெரிந்து கொண்டு அவங்கள வழி நடத்தி, சரிங்களா, அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு சில வரங்கள் எல்லாம் கொடுத்து அங்க வழி நடத்துறது நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான் ரொம்ப தெளிவா தெரியுது. அதே சமயத்துல இவர்களை வந்துட்டு மற்ற ஜனங்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய ரகசியத்தின் மேல இவங்களை உக்கிரான காரணம் நினைக்கணும். வசனம் நீங்க படிங்க, அப்போஸ்தல் பவுல் அங்க அது சொல்லும் பொழுது எபேசியர்ல 3 அதிகாரத்துல அங்க பாருங்க, 3 வசனத்திலிருந்து வசனம் படிங்க, அப்படியே படிங்க போதும், இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, இந்த அப்போஸ்தலர்களை மற்றவர்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய இந்த ரகசியத்திற்கு மேல தேவன் இவங்களை அதிகாரிகளா வச்சிருக்கிறார். அப்ப நாம் ஏற்கனவே சொன்னோம், இவங்க வந்துட்டு சாதாரண மனுஷங்களா இருந்தாலும் கேரக்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எப்படின்னா, இவங்களை தேவன் விசேஷமான வகையில வழி நடத்தினார். நல்லா கவனிச்சோம்னா, இந்த 12 பேர் அதுக்கப்புறம் 70 பேர் இருந்தாங்க. ஆனா இந்த 12 பேர் மேல கர்த்தர் இயேசு எவ்வளவு கவனம் வச்சிருந்தார் அப்படின்னா, சில முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல இவங்களை தன்னோடையே வச்சிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா, இந்த 12 பேர் தான் கிறிஸ்து இயேசுவை பற்றி, அவருடைய மரணம் பத்தி, அவருடைய உயிர்த்தெழுதல் பத்தி உலகமெங்கும் என்ன பண்ணணும், சாட்சி கொடுக்கணும். அப்ப அந்த சாட்சியின் வேலை ரொம்ப வல்லமையா நடக்கணும்னு சொல்லும் பொழுது அது முழுக்க யார பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த 12 அப்போஸ்தலர்களை மாத்திரம் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அப்படின்னா இந்த 12 பேருக்கு எந்த அளவுக்கு வழிநடத்தல் கொடுக்கணும், கர்த்தர் இயேசு திட்டவட்டமாக நடத்துறது பாக்குறோம். உதாரணத்துக்கு இப்போ பாஸ்ஓவர் அந்த பஸ்கா நடந்துச்சு, கடைசி ராபோஜனம், அப்ப கூட அந்த இயேசு கிறிஸ்தோட அந்த 12 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கெத்செமனேல பார்த்தோம்னா அங்க கூட யார் தான் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர் அந்த 12 பேர் தான் இருக்கிறாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் அவர் உயிர் தழுந்து அதிக நேரம் யார் கூட தான் இருந்தார் பார்க்கிறோம், இந்த 12 பேர் கூட மாத்திரம் தான் இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த 12 பேரை நாம் எப்படி வழி நடத்தி அவங்களை எப்படி இந்த ஒரு காரியத்திற்கு சாட்சியா அவங்களை வைக்கணும்னு அங்க கர்த்தர் இயேசு அவங்கள பிளான் பண்ணியே அங்க வழி நடத்துறது அங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, இப்ப நாம சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம் யாரை பத்தி அப்படின்னா அப்போஸ்தல் பவுல். ஏன்னா இவருடைய அப்போஸ்தல் இவருடைய அப்போஸ்தல அதிகாரம் கேள்விக்குள்ளாகும் போது அந்த 12 பேர்ல இவரும் ஒருத்தர், இவரை தேவன் தெரிந்து கொண்டார், இவருடைய ஊழியம் முழுவதும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் அப்படின்னு சொல்வதற்கு சில வசனங்கள் தேவன் சொல்றது எங்க அப்படின்னா அப்போஸ்தல் 9:15 வசனம் படிங்க. ஆமாம், அப்போ இது தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போஸ்தல் பவுல். அதே சமயத்தில் அப்போஸ்தல் பவுல் தன்னுடைய அதிகாரம் பத்தி சொல்றார் கலாத்தியர் 1:13 வசனம் படிங்க. கலாத்தியர் 1:13 அப்போ இதெல்லாம் என்னன்னா வார்த்தைகள். இன்னொரு வசனம் படிங்க, அதுல 2:8 வசனம் படிங்க. போதும் போதும் இல்லைங்களா, அப்போ இங்க இதெல்லாம் இந்த வசனம் எல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, இங்க அப்போஸ்தல் பவுலின் மேல தேவன் கொடுத்த அந்த அதிகாரம் அது தேவன் கொடுத்திருக்கிறாரு, அந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் யாரும் படக்கூடாதுங்கிறதுக்கு இங்க அப்போஸ்தல் வார்த்தையிலும் பார்க்கிறோம், அங்க கிறிஸ்து இயேசுனுடைய வார்த்தையிலும் அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா இந்த புது சிருஷ்டின் அமைப்புக்கு அப்ப தேவனே தெரிந்து கொள்கிறார் அந்த 12 அப்போஸ்தலர்கள். அவங்க தான் அஸ்திபார கற்களா இருக்கிறாங்க, அவங்க 12 பேர் தான். அவங்களை முழுவதும் தேவனே தெரிந்தெடுக்கிறார். அவங்க சாதாரண ஜனங்களா இருந்த போதும், சாதாரண ஜனங்களா இருந்துட்டாலும் தேவன் விரும்புற சில குணலட்சணங்கள் அவங்களுக்குள்ள இருந்தது. குணலட்சணங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜனங்கள் அந்த 12 பேரும். அதே சமயத்தில் அவங்களை முழுவதும் தேவனுடைய பலம் ஆட்கொண்டு அப்போ சுவிசேஷம் முழுவதும் சபையை வழி நடத்துறதுக்கு ஏற்ற ஆவியின் வெளிப்பாடுகள் தேவன் அவங்க மேல கொடுத்திருந்தார். அப்ப அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் அந்த 70 சீஷர்களுக்கு கூட நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த 12 பேரை மாத்திரம் பார்க்கும் போது இவங்களை தேவன் விசேஷமான விதத்துல தெரிந்து கொண்டு வழி நடத்து இதெல்லாம் நம்ம அங்க கன்ஃபார்ம் பண்றோம். இப்ப கடைசி நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா அந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த அப்போஸ்தல்ஸ். அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரை வச்சுதான் தேவன் சுவிசேஷ யுகத்தின் முழுவதுமாக இந்த சபை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஆவிக்குரிய ஞானம் அதற்கான போதனைகளை தேவன் இவங்க மூலம் தான் கொடுக்கிறார். அப்ப இவங்க 12 பேர்ல சிலரை பயன்படுத்தி கொடுத்துட்டது தான் புதிய ஏற்பாடு. அப்ப இந்த புதிய ஏற்பாடு அவங்க எழுதும் பொழுது சரிங்களா அவங்களுக்கு அந்த விஷயத்துல தேவன் எந்த அளவுக்கு உதவி செஞ்சார், அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த வசனங்கள் அவங்க எழுதுறாங்க அப்படின்னா நிருபங்கள் எழுதுறாங்கன்னா அது முழுவதும் தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு. அதனால் அதை கூட நாம் எந்த விதத்திலையும் சந்தேகப்பட முடியாது. அப்போஸ்தலர்கள் மூலம் தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வசனங்களை கூட நாம சந்தேகப்பட முடியாது. ஏனென்றால் அவங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போஸ்தலராக. அது மாத்திரமல்ல இந்த சுவிசேஷம் முழுவதும் சபையை வழி நடத்திற்கு அவங்க மூலம் சத்தியத்தையும் தேவன் கொடுத்திருக்கார். அதுக்கு தான் நம்ம ஒரு வசனம் படிச்சோம் என்னன்னா அந்த நீங்க வசனம் படிச்சீங்கன்னா 1 Corinthians 4:1 பாருங்க. எங்களைத்தான் நீங்க இப்படி நினைச்சுக்கணும் என்னன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய அந்த சத்தியத்தின் மேல எங்க ஊழியக்காரன் உக்கிரானக்காரன் நீங்க எங்களை நினைச்சுக்கணுங்க. தேவனுடைய ரகசியம் தேவன் எங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர்கள் 12 பேர் மேல தேவன் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா இவர்கள் அந்த சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும். இவர்கள் கிறிஸ்து இயேசு கிட்ட என்ன பார்த்தாங்களோ அவர்கிட்ட என்ன கேட்டாங்களோ அதுக்கு மாத்திரம் சாட்சி கொடுத்தா பத்தாது. அதே சமயத்துல அவங்களுக்கு பரிசுத்தாவையும் தேவன் கொடுத்தார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் அவங்களுக்கு சில காரியங்கள் வெளிப்படும். அந்த காரியங்களையும் அவங்க யாருக்கு சாட்சியா பிரசங்கிக்கணும்னா பின்னாடி வரக்கூடிய சபை அங்கங்கள் ஒரு ஒருத்தருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம சொல்லும் பொழுது ஒரு வசனம் நம்ம இப்ப படிச்சோம் இல்லைங்களா, அதாவது கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு ரகசியம். அந்த ரகசியம் தேவனே முற்காலங்களை தீர்க்கதரிசிகளுக்கு மறைச்சிட்டாரு. ஆனா அந்த ரகசியத்தை யாருக்கு தான் வெளிப்படுத்திருக்கிறாரு, அப்போஸ்தலராக எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு. இப்ப அந்த ரகசியத்தின் மேல நாங்கள் உக்கிரானக்காரர். அந்த ரகசியத்தை நான் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க சொல்றோம். அப்ப தேவனுடைய அந்த ரகசியமான திட்டங்கள் இவங்க கிறிஸ்து இயேசு கிட்ட பார்த்தது அவர் மூலமா கேட்டது அது அல்லாம பரிசுத்த ஆவியினால அவங்களுக்கு என்னென்ன வெளியாகப்பட்டுச்சோ அதையெல்லாம் இவர்கள் என்ன பண்ணணும் சபையை வழி நடத்துறதுக்கு அந்த நிருபங்களாக அவங்க கொண்டு வரணுங்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம் என்னன்னா பரிசுத்தாவை பத்திட்டு. அப்ப அந்த தேற்றவாளன் உங்கள் இடத்துல வரும் பொழுது அந்த தேற்றவாளன் உங்களை என்ன பண்ணுவார், சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வகையில இந்த விஷயம் வந்துட்டு எல்லா சபை அங்கங்களுக்கும் பொருந்தும். பரிசுத்தாவி வரும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்துக்குள்ள வழிநடத்தப்படுவோம், சகல சத்தியத்திலும். ஆனா ரொம்ப எக்ஸாக்டா இது யாருக்கு பொருந்தும் என்று அங்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் ரசல் இது அந்த 12 அப்போஸ்தலருக்கு ரொம்ப எக்ஸாக்டா பொருந்தும். பரிசுத்தாவி வரும் எப்போ? பெந்தெகோஸ்தே நாள்ல உங்கள் மேல வரும் பொழுது. இனி வரப்போகிற பாத அங்கங்களுக்கு, சபையின் சரீரமாகிய சபை எல்லாருக்கும் என்ன சத்தியம் எல்லாம் வேணுமோ அந்த சத்தியம் எல்லாம், அந்த சகல சத்தியத்திலும் பரிசுத்தாவி உங்களை என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். யார பார்த்து சொல்றாருங்க? அப்போஸ்தலர் 12 பேரை ரொம்ப எக்ஸாக்டா. அப்ப இவர்கள் மூலம் பரிசுத்தாவி கிரியை செய்யும் பொழுது இவங்க கிளியரா கொடுப்பாங்க நிருபங்கள், சுவிசேஷங்கள். அது ரொம்ப கிளியரா இருக்கும். தேவன் நமக்கு பார்க்கும் பொழுது அதுல சபை எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும், சரிங்களா? அப்படி சொல்லும் பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் எந்த வகையில இவங்கள் அந்த வேதத்தை எழுதணும், புரியுதுங்களா? கர்த்தருடைய அந்த ரகசியமான திட்டத்தை சுவிசேஷங்கள்ல கொண்டு வரும் பொழுது அதுக்கு தேவன் 3 அதிகாரங்களை அவங்க கிட்ட கொடுத்துதான் சொல்றார். என்னன்னா, ஒண்ணு, இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணணும்னா புதிய ஏற்பாடு எழுந்து போகுது. அந்த புதிய ஏற்பாடு அவங்க எப்படி கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கிறிஸ்து இயேசு கிட்ட பார்த்தது கேட்ட விஷயங்களை இவங்க நினைவு கூறணும். நினைவு கூர்ந்து அதை முதல்ல இவங்க என்ன பண்ணணும்? எழுதணும். நினைவு கூர்ந்து எழுதணும், அது ஒரு விஷயம். அதன் மூலம் சில சத்தியங்களை சபைக்கு இவங்க தருவாங்க, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை தேவனே சில வினோதமான உபதேசங்களை நோக்கி வழி நடத்துவார். அன்றாட வாழ்க்கையில தங்களுடைய சொந்த அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் மூலம் கூட அந்த அனுபவங்கள் தேவன் அவங்களை வழி நடத்துவார் அனுபவங்களுக்குள்ளால். அதன் மூலம் சில பாடங்களை சபைக்கு இவங்க தரணும், அது கூட அப்போஸ்தலர்கள் நிருபங்களை தந்திருக்காங்க. மூணாவது என்னன்னா, சில விசேஷமான தீர்க்க தரிசனங்கள் கூட இந்த அப்போஸ்தலர்களுக்கு தருவாங்க. உதாரணத்துக்கு நாம பார்த்தோம்னா, யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறாரு, அது முழுக்க தீர்க்க தரிசனம். அப்போஸ்தல் பேதுரு சில தீர்க்க தரிசன விஷயங்கள் சொல்றாரு. அப்போஸ்தல் பவுலு அந்திகிறிஸ்து பத்தி நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்றாரு. பாருங்க, இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த புதிய ஏற்பாட 12 பேரை வச்சு அவங்கள பரிசுத்தாவினால் நிரப்பி தேவன் கொண்டு வரார் சபைக்காக. அது எப்படி எல்லாம் கொண்டு வரார் அப்படின்னா, அதுல அதை டிவைட் பண்ணி காமிக்கிறார். அவர்கள் கிறிஸ்து கிட்ட கேட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்தி 4 சுவிசேஷங்கள் எழுதுறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சில அனுபவங்களின் மூலம் பெற்றுக்கொண்ட பாடங்களையும் சபைக்கு உபதேசங்களை எழுதுறாங்க. அதே சமயத்துல தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு சில தீர்க்க தரிசனங்கள் தேவன் காண்பிக்கிறாரு, அந்த தீர்க்க தரிசனங்களையும் சபைக்கு அவங்க எழுதுறாங்க. இப்படி 3 கோணங்கள்ல சேர்த்து எழுதப்பட்டது தான் இந்த புதிய ஏற்பாடு. இது முழுவதும் அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவினால ஏவப்பட்டு எழுதினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை நம்ம முழுவதுமாக நம்புவதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அதை தான் அங்க தேவர் சொல்றார், நீங்க கண்டிப்பா நம்பலாம், அதை கூட நீங்க டவுட் பண்ண முடியும். ஏன்னா 12 அப்போஸ்தலர்கள், 12 அந்த அஸ்திபார கற்கள். அப்ப நாம இங்க சொல்லும் பொழுது நீங்க இங்க நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்னா, எப்படி 12 அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களை நினைவு கூர்ந்து எழுதினாங்க, புரியுதுங்களா? இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்து சொல்ல சொல்ல இவங்க எழுதல. இயேசு கிறிஸ்து கூடையே வழிநடத்தப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டார், உயிர்த்தெழுந்து போயிட்டார், அதுக்கப்புறம் பரிசுத்தா இவன்ச்சு, அதுக்கப்புறம் வேலையாகுது. என்னன்னா, புதிய ஏற்பாடு எழுதுற விஷயம் எழுதும் போது இவங்க எப்படித்தான் எழுதணும், ரீகலெக்ட் பண்ணி எழுதணும். கர்த்தர் இயேசு என்ன பேசிட்டார், புரியுதுங்களா? இப்ப எல்லாம் இருக்கிறாங்களே ஸ்டெனோகிராஃபர்ஸ், ஒருத்தர் சொல்ல சொல்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிட்டே இருப்பாங்க, எதுவுமே மிஸ் ஆகாது. சொன்னவர் சொன்ன பிரகாரமா இவங்கன்னு எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி என்ன எழுதல, புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்கள் எழுதல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எழுதுறாங்க. எழுதினாலும் அவங்க ஞாபகப்படுத்திட்டு எழுதணும். அப்ப இங்க நாம என்ன சொல்ல முடியும்னா, புதிய ஏற்பாடு அந்த 4 சுவிசேஷங்கள் கர்த்தர் இயேசு பேசின பிரகாரமே இருக்குன்னு சொன்னா அப்படி இல்ல, புரியுதுங்களா? அவர் பேசின பிரகாரமே புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை அப்படிங்கறது தான் உண்மை. ஆனாலும் தேவன் என்ன அனுமதி கொடுத்திருந்தாருன்னா, அந்த 4 சுவிசேஷம், அந்த 4 நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய கோணத்துல அவங்க என்ன உணர்ந்தாங்களோ அந்த உணர்தலின் படி அந்த ஏற்பாடுகளை என்ன பண்ணலாம், அவங்க எழுதலாம். ஆனா தேவன் என்ன அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தாருன்னா, அவங்களை முழுவதும் ஆவினால வழி நடத்தி இவங்கள் எந்த ஒரு தவறான விஷயத்தை என்ன பண்ணிட மாட்டாங்க, எழுதிட மாட்டாங்க. பரிசுத்தாவி பயன்படுத்தி தான் அதே விஷயத்துல கர்த்தர் இயேசு சொன்ன விஷயங்களை அப்படியே இல்ல, ஆனா அந்த கருத்துக்கள் அப்படியே என்ன பண்ணிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு கோணத்துல எப்படி கவனிக்கலாம்னா, நம்ம தெரியும் இப்ப 4 சுவிசேஷம் இருக்குது, மத்தேயு எழுதிருந்து அப்படியே மார்க் எழுதியிருக்கிறாரா இல்ல, மார்க் எழுதிருந்து அப்படியே யோவான் எழுதியிருக்கிறாரா இல்ல, யோவான் எழுதியிருக்கிறது அப்படியே லூக்கா எழுதியிருக்கிறாரா இல்ல. ஆனா 4 பேர் யாருடைய வாழ்க்கையை பத்தி தான் எழுதியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை தான் இல்லைங்களா. அப்ப தேவன் அனுமதிச்சிருக்கிறார் ஒருவருத்தரும் ஒரு ஒரு கோணத்துல ஒரே விஷயத்தை பத்தி எழுதணும். ஆனாலும் எந்த விஷயமும் தப்பா போய்விடாத படிக்கு தேவனுடைய ஆவி அவங்களை என்ன பண்ணும், வழி நடத்தும். சோ அந்த வகையில நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்போஸ்தலர்களுடைய இந்த நிருபங்களை முழுவதும் நம்பலாம். ஏன்னா தேவனுடைய ஆவினால் தான் அவங்க ஏவப்பட்டு எழுதினாங்க. நமக்கு தெரியும் எப்படி பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசிகள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு எழுதினாங்களோ அதுல எந்த தப்பும் இல்லையோ, அதே போல புதிய ஏற்பாட்டுல இருக்கிற காரியங்கள் கூட பரிசுத்த ஆவினால தான் எழுதினாங்க. ஆனா அதுல என்ன மாதிரி சில பிரிவிலேஜஸ் சில வாய்ப்புகள் தேவன் கொடுத்திருந்தார்த்தா இங்க கொஞ்சம் டீட்டெயிலா அங்க பிரதர் சொல்றார் சரிங்களா. அப்ப அவங்களுக்கு முழு பரிசுத்தாவினுடைய கைடன்ஸ் இருந்துச்சு புதிய ஏற்பாடு எழுதுறதுக்கு. ஆனா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கோணத்துல, உதாரணமா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா இந்த மூன்று நிருபங்கள்லயும் இல்லாத விஷயங்கள் தான் எங்க இருக்கும், யோவான்ல இருக்கும். ஏன்னா இந்த மூணு நிருபங்களும் எழுதி முடிச்சிட்டாங்க சீஷர்களை. அதுக்கப்புறம் அப்போ மற்றவங்களாம் மறிச்சும் போயிட்டாங்க. யார் மாத்திரம் உயிரோடு இருக்கிறார்னா சீஷன் யோவான் மாத்திரம் உயிரோடு இருக்கிறார். ஆனா யோவான் சீஷன் வந்து இயேசு கிறிஸ்து கூடையே இருந்தவர். இன்னும் டவுட் அவருக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஒரு காரியம் ஒரு ஒரு விஷயமும் எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப கிளியரா தெரியும் சரிங்களா. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அப்போ சில சீஷர்கள் என்ன ஃபீல் பண்ணிட்டாங்க, என்ன உணர்ந்தாங்கன்னா, இந்த மூணு பேர் ஒருவேளை ஏதாவது விஷயங்கள் என்ன பண்ணிருக்கலாம், தவறுதலா விட்டுடுக்கலாம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில சம்பவமான சில விஷயங்களை. அந்த விஷயங்களை யாரு கரெக்டா எழுதலாம், யோவான் எழுதலாம். அப்ப யோவான் கிட்ட போய் அவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க, அப்போ மற்ற மூணு பேரும் தவறுதலா விட்டுட்ட சில காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்கு எழுதணும்னு சொல்ல பொழுது, அந்த வேண்டுகோளின் படித்தான் யோவான் சீஷன் என்ன பண்றாரு, அந்த நான்காவது சுவிசேஷம் அவர் எழுதுறார். அப்ப யோவான் சுவிசேஷம் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் என்னன்னா, மற்ற மூன்று சுவிசேஷத்திலையும் இல்லாத விசேஷங்கள் எங்க இருக்கும், யோவான் சுவிசேஷத்துல இருக்கும். இப்படி எல்லாம் கொடுக்கிறார். ஆனா யோவான் சுவிசேஷத்துக்கு கூட ஒரு 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 பயங்கரமான ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் எங்கன்னா அந்த அதிகாரத்தின் கடைசி அந்த புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் இருக்கு. அதே ஆமாம், இது வந்துட்டு யார் எழுதிருந்தா எழுதியிருக்கிறாரு, யோவான். பாருங்க நம்ம பாருங்க, மூணு பேர் எழுதியிருக்கிறாங்க சுவிசேஷம், அவங்க ஏதாவது சில விஷயங்களை விட்டுட்டாங்க, அதை வந்துட்டு யார் கம்ப்ளீட் பண்றா, யோவான். அவருடைய சுவிசேஷத்துல கம்ப்ளீட் பண்றாரு. ஆனா அவர் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து செஞ்ச இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது, அவைகளை நான் எழுதுனா. அப்போ கிரைஸ்ட் செஞ்ச நிறைய விஷயம் யாருக்கு தெரியாம போயிடுச்சு, சபைக்கு. நீங்க நமக்கு வரைக்கும் என்ன இருக்குது, தெரியாம போயிட்டு சொல்லலாம். அப்ப இந்த வசனம் பார்த்துட்டீங்க, ஒரு என்னன்னா இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ரொம்ப பெருசுப்படுத்தி எழுதியிருக்கு. இது வந்து சேர்க்கப்பட்ட வசனம், இது பைபிள்ல இல்ல சரிங்களா. பைபிள்ல இது இருந்துச்சுன்னா நம்ம சில வருத்தம் பண்ணணும். அப்ப இயேசு கிறிஸ்து நிறைய சொல்லியிருக்கிறாரு, நிறைய செஞ்சிருக்கிறாரு, நமக்கு ஃபுல் எவிடன்ஸ் கிடைக்கல. அப்படி இருக்குங்களா, இருக்கவே இருக்காது இல்லைங்களா. இந்த வசனம் சேர்க்கப்பட்ட வசனம், மூல பிரதிகள்ல இல்ல. அப்போ விடுபட்ட விஷயங்களை யார் கம்ப்ளீட்டா முடிக்கிறாரு, அப்போஸ்தல் யோவான் ரொம்ப கிளியரா அங்க முடிக்கிறாரு. சரி, இப்போ இந்த வகையில சகோதர சகோதரிகள் நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த 12 அப்போஸ்தலர்களை கொண்டு தேவன் கொடுத்த 11 அப்போஸ்தலர்களை அஸ்திபாரமா வச்சுதான் இந்த புது சிருஷ்டின் அமைப்பை தேவன் உருவாக்குறார். அவங்க தான் அஸ்திபாரம். அதே சமயத்துல இவர்கள் மூலமா தேவன் தந்திருக்கிற அந்த வசனங்கள் கூட முழுவதும் தேவனுடைய ஆவியினுடைய அங்கீகாரம் பெற்று எந்த தவறும் இல்லாம வழி நடத்தி தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுல எதுவும் குறையவே இல்லை. தேவன் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். இதுதான் அந்த அவங்க எழுதின விஷயம். அப்போ இங்க அப்போஸ்தல் பேதுரு கிட்ட கூட ஒரு விசேஷமான அதிகாரம் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, நம்ம வசனம் படிக்கலாம். என்ன வசனம் அப்படின்னா, அங்க ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போஸ்தல் பேதுரு என்ன சொல்றார், ஆமா இல்லைங்களா. அப்போ ஒரு மிக முக்கியமான சத்தியம் சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், இந்த ஒரு வசனத்தை இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம். அதனால டிஸ்கஸ் பண்றேன். என்னன்னா, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல என்னுடைய சபைய நான் கட்டுவேன். இந்த வசனத்தை ரோமன் கத்தோலிக் நமக்கு தெரியும் அவங்க தவறா பயன்படுத்துறாங்க. எப்படின்னா, அப்ப பேதுரு தான் முதல் போப்பு. அப்ப அதற்கப்புறம் அந்த போப் என்ன ஆகுது, நமக்கு ஒரு ஒருத்தரா வந்துட்டு இருக்கிறாங்க. யாரு, ரோமன் கத்தோலிக்ல இருக்கிற யாராவது ஒரு கார்டினல்ஸ் என்னங்கிறாங்க, அடுத்த போப்பு அடுத்த போப்பு அடுத்த போப்பு ஆகிறாங்க. ஏனென்றால் இந்த போப்பாகக்கூடிய அதிகாரத்தை தேவன் யாருக்கிட்ட முத முதல்ல கொடுத்திருக்கிறாரு, பேதுருட்ட. அந்த அதுக்கு என்ன வசனம்னா, இந்த வசனத்தை அங்க கொடுக்கறாங்க. அப்போ இந்த வசனத்தை அவங்க கையாளுகிற விதம், இந்த அதிகாரம் அங்க பேதுருக்கிட்ட தேவன் கொடுக்கவே இல்லை. சபைக்கு தலையா இருக்கக்கூடிய அதிகாரம் பேதுருக்கிட்ட கர்த்தர் இயேசு அங்க கொடுக்கல. மாறாக அப்ப அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்க சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபைய நான் கட்டுவேன். அப்ப அந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அதை நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த பேதுரு பீட்டர் கிரீக்ல பெட்ரோஸ். அந்த பெட்ரோஸ்ங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு என்ன அர்த்தம்னா ஒரு கல், கல் அவ்வளவுதான் சரிங்களா. நீ பேதுருவா இருக்கிறாய். நெக்ஸ்ட் என்ன சொல்றனா இந்த கல்லின் மேல், அங்க ஒரு கல் வருது பாத்தீங்களா ராக், அந்த ராக்குக்கு கிரேக்ல என்ன வருதுன்னா பெட்ரா, பேதுருக்கு என்ன வருது பெட்ரோஸ், நீ கல். ஆனா இந்த கல்லின் மேல் சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன வருதுன்னா பெட்ரா, இதுனா என்னன்னா ஒரு பெரிய கல் சரிங்களா. நீ பேதுருவா இருக்கிறாய், நீ ஒரு கல்லா இருக்கிற சரி, ஆனா நீ சொன்னியே ஒரு சத்தியம், அந்த சத்தியம் எப்படி இருக்குன்னா அது ஒரு பெரிய சத்தியமா இருக்குது, பெரிய கல்லா இருக்குது. அந்த கல்லின் மேல நான் என்ன பண்ணுவேன், சபைய நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு மேல கட்ட போறது கிடையாது இல்லைங்களா, ஆனா எதன் மேல கட்ட போறதா சொல்றாரு, அந்த பேதுருவின் வாயில வந்துட்டா அந்த சத்தியம். இது தெரிஞ்ச விஷயம்தான் நமக்கு, ஆனா அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த ரெண்டு வார்த்தை, நீ பேதுருவா இருக்கிறாய், நீ பெட்ரோஸ், நீ ஒரு கல்லா இருக்கிற சரி, ஆனா இந்த கல்லின் மேல அந்த கல் பெட்ரா அப்படின்னா பெரிய கல். அது என்னன்னா நீங்க சொல்லிட்டீங்க உங்க வாயின் வார்த்தையில ஒரு சத்தியம், அந்த சத்தியத்தின் மேலதான் நான் என்ன பண்ணுவேன், என் சபையை கட்டுவேன் சொல்லும் பொழுது பேதுருக்கு கொடுத்த அதிகாரம் நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த ரோமன் கத்தோலிக்க பிரிவினர் வந்துட்டு அதை தப்பா பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அஸ்திபாரம் என்னைக்குமே கர்த்தர் இயேசு தான், பேதுரு இல்ல. ஆனா அதற்கு கற்கள் 12 பேர் இருக்கிறாங்க, ஆனா முக்கியமான அஸ்திபாரம் யாருதான் பாக்குறோம், இயேசு கிறிஸ்து தான் இல்லீங்களா. இப்போ பேதுரு கிட்ட இன்னும் சில அதிகாரங்கள் அங்க கொடுக்கிறார், அது நம்ம படிக்கலாம். எங்கன்னா மத்தேயு 16:19 அதிகாரம் போதும் இல்லீங்களா. அப்போ இது அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு விசேஷமான அதிகாரம் நம்ம சொல்றோம். பூலோகத்துல நீங்க எதை கட்டுறீங்களோ அது என்ன ஆகும் உங்களுக்கு, வசன படிங்க சிஸ்டர். ஆமா இல்லீங்களா. அப்போ இது நம்ம என்ன சொல்றோம், அப்போஸ்தலர்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டாலும் அது தேவன் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சொல்றோம். ஆனா ரொம்ப எக்ஸாக்டா இங்க நம்ம பார்த்தோம்னா இது பேதுரு கிட்ட பேசுறார். என்ன பேசுறாரு, ஆரம்பத்துல படிங்க, நான் உனக்கு சொல்லுகிறேன் பேதுரு. ஆமா ஆமாம், பேதுரு கிட்ட சொல்றாரு தேவன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உன்னிடத்துல நானு தருவேன். இது என்ன, இது திருவுக்கோல், இந்த திருவுக்கோல் தான் யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, போப் மார்க்கம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பேதுரு கிட்ட தேவன் என்ன பண்ணிருக்கிறார், சாவி கொடுத்திருக்கிறார். சோ அந்த சாவி வந்துட்டு இது பரலோக ராஜ்யம் வேற சொல்லியிருக்கிறார். உடனே அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பரலோகம் சொர்க்கம் இல்லாட்டி நரகம் ரெண்டு சாவி யார் தான் வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு இன்னும் அவங்க சர்ச்சஸ்ல எல்லாம் பெரிய சாவி மாட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஆனா இந்த அதிகாரம் என்ன, நம்ம பேதுரு கிட்ட கண்டிப்பா ஒரு சாவி கொடுக்கிறார் இல்லீங்களா. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரணம் மற்றும் பாதாளத்தின் திருவுகோலை நான் தான் வச்சிருக்கிறேன். யார் சொல்றா, அப்போ கிறிஸ்துவு கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு சாவி இருக்கு. ஆனா இங்க கிறிஸ்து யாருக்கிட்ட கூட ஒரு சாவி கொடுக்கிறார், பேதுருட்ட. நீ பேதுரு பரலோக ராஜ்யத்தின் திருவுகோலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திருவுகோல் பைபிள் எதை குறிக்கும், ஒரு அதிகாரம், திருவுகோல் சாவி கீன்னு சொல்லிட்டா ஒரு அதிகாரத்துக்கு அடையாளம். அப்போ பேதுரு கிட்ட சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம் நான் உங்ககிட்ட கொடுக்கறேன் அப்படின்னா, இங்க பேதுரு கிட்ட கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட அந்த அதிகாரம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை அதனுடைய சுவிசேஷம் இந்த உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போகக்கூடிய அதிகாரம் தேவன் யாருக்கிட்ட வச்சிருக்கிறாரு, அப்போஸ்தல் பேதுருட்ட வச்சிருக்கிறார். எப்படி இது நிறைவேறுச்சுன்னு கேட்டோம்னா இப்ப உதாரணம் பார்க்கலாம். இப்போ பரிசுத்தாவி வர வரைக்கும் இவங்க எங்கதான் இருந்துட்டாங்க, எருசலேம்லயே இருந்துட்டாங்க. அது வரைக்கும் இவங்க உலகத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்ல சீஷர்கள் அனுமதிக்கப்படல. நீங்க அது வரைக்கும் எங்க வெயிட் பண்ணுங்க, எருசலேம்லயே தங்கிருங்க, தேவன் கட்டளை கொடுத்துட்டார், எருசலேம்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பெந்தெகோஸ்தன் நாள்ல பரிசுத்தாவி வந்துடுச்சு, நிரப்பப்பட்டுட்டாங்க. இப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தை அதிகாரபூர்வமா தொடங்குறாங்க. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அதிகாரபூர்வமா உலகத்துக்கு அறிவிக்க போறாங்க. அந்த வேலை துவங்கும் பொழுது முதல் முதல்ல யார் தான் பேசிட்டா பார்க்கிறோம், அப்போஸ்தல் பேதுரு தான் எந்திரிச்சு பேசுறார். அப்போ முதல்ல யூத ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அதை யார், அந்த அதிகாரம் தேவன் யார் கையில வைக்கிறார், பேதுரு கையில, புரியுதுங்களா. அப்போ யூதர்களுக்கு முதலாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம் யார் மூலம் போகுது, பேதுரு மூலம். அப்ப அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, பேதுரு கிட்ட. இப்ப புறஜாதி எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் புறஜாதி கொர்நேலியு. அப்போ கொர்நேலிக்கு கூட இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் போகுது அப்படின்னா, புறஜாதிகளுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் கொண்டு போறார். ஆனா அது கூட அந்த அதிகாரம் யார் மூலம் தான் போயிச்சு பார்க்கிறோம், அதான் அப்ப பேதர்கிட்ட பார்த்து சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திருவுக்கோளு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யூதர்களுக்கும் அதே சமயத்துல புறஜாதிகளுக்கு எல்லாருக்கும் போக போகிற விஷயத்தை துவங்கி வைக்கிற அதிகாரம் யாருக்கிட்டதான் இருந்துச்சு? அது பவுல் கிட்ட இல்ல, அது யாருக்கிட்ட இருக்கு? தேவன் கொடுக்கற விசேஷமா பேதருக்கு ஒரு விசேஷமான ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு விசேஷமான ஒரு பொறுப்பு அங்க கொடுக்கிறார். அதுதான் பார்க்கிறோம் பேதரு வச்சிருந்த அந்த திருவுக்கோள் என்னன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகத்துக்கு பிரசங்கிக்கிற விஷயம் முழுக்க யார் அதிகாரம் வச்சிருக்கிறார்? அப்போஸ்தல் பேதர். அப்படின்னா அவர் தான் அந்த வேலைகளை துவங்குவார், துவக்கி வைப்பார், ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். பின்னால மற்ற அப்போஸ்தலர்கள் பிடிச்சு கொள்வாங்க, பின்னாடி மற்ற சீஷர்கள் பிடிச்சு கொள்வாங்க, அப்புறம் மற்ற கர்த்தருடைய ஜனங்கள் பிடிச்சு கொண்டு அதே சுவிசேஷத்தின் முடிவு வரைக்கும் அங்க நடத்துவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நான் ஒரு சின்ன காரியங்கள். இந்த அமைப்பு புது சிஷ்டின் அமைப்புன்னு சொல்லும் பொழுது அஸ்திபாரம் 12 அப்போஸ்தலர்கள் தான். இவர்கள் மூலமா கொடுத்திருக்கிற அந்த கர்த்தருடைய வசனங்கள் தேவன் ரொம்ப தரவா கொடுத்திருக்கிறார், எந்த சந்தேகமும் அதுல இல்ல. ஆவினாலே போட்டு எழுதியிருக்கிறாங்க, ஆனா அவங்கவங்க அவங்கவங்களுக்கு தந்த பெற்றுக்கொண்ட வழி நடத்துதலின்படி உணர்த்த வேண்டிய காரியங்களை ரொம்ப கிளியரா அங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்போ பேதுரு வந்துட்டு அந்த அஸ்திபார கல் இல்ல, மறங்க கிறிஸ்து தான் அஸ்திபார கல். அதே சமயத்துல அந்த பில்டிங்க்கு இன்னும் ஒரு 12 அஸ்திபாரம் இருக்கிறாங்க, அந்த 12 அப்போஸ்தலர்கள் தான். அப்ப பேதுருட்ட கொடுத்த அதிகாரம் வேற ஒரு அதிகாரம். அது என்ன அதிகாரம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அதிகாரம். இப்ப நாம இனி அடுத்த வாரம் நாம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய உபதேசங்கள் அதுல ஏதாவது தவறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இப்பதான் நாம சொன்னோம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு, ஆனா அதை நாம நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்? அதை வந்து நாம அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். தி அப்போஸ்தலிக் இன்ஃபாலிபிலிட்டி அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.